إن الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وبعد، فيا عباد الله، أوصيكم ونفسي بتقوى الله، اتقوا الله فقد فاز المتقون. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை கூறியவனாக இந்த ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்கிறேன். யார் அல்லாஹுவை பயந்து கொள்கிறார்களோ, அஞ்சு நடக்கின்றார்களோ, நல்ல காரியங்களை செய்வதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு அருள் தருகின்றான். யார் நல்ல காரியங்களை செய்கிறார்களோ, அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்திற்கு நிம்மதியை தருகின்றான். அவருடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிவர்த்தி செய்கின்றான். அவர் அறியாத புறத்திலிருந்து அவருக்கு அல்லாஹு தஆலா அவருடைய உணவையும் அவருடைய தேவைகளையும் நிறைவேற்றி தருகின்றான். அது மட்டுமல்ல, நாளை மறுமையிலே சொர்க்கத்தின் வெற்றியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு வழங்குகின்றான். அன்பிற்குரியவர்களே, இந்த உரையிலே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நம்பிக்கை ஈமானுக்கு வெற்றியை வழங்குகின்றான். இறை நம்பிக்கையுடைய தன்மைகளுக்கு பண்புகளுக்கு வெற்றியை வழங்குகின்றான். இந்த ஈமான் இறை நம்பிக்கைக்கு அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளுதல், உண்மையாக நம்பிக்கை கொள்ளுதல், இதனுடைய தன்மைகள், இதற்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா தன்மைகளுக்கும் எல்லா பண்புகளுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கோபத்தை முடிவு செய்து விடுகின்றான். ஈமான் இறை நம்பிக்கைக்கு எதிரான எல்லா தன்மைகளுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கோபத்தை முடிவு செய்கின்றான். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய சாபத்தை விதித்து விடுகின்றான். இந்த உலகத்திலும் அவர்கள் அல் குர்ஆனிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழியிலும் அடையாளம் காட்டப்படுகின்றார்கள். நாளை மறுமையிலே மிகப்பெரிய கேவலத்தை, மிக பயங்கரமான துன்பத்தை அவர்கள் சந்திக்க நேரிடும். இத்தகைய இறை நம்பிக்கை ஈமானுக்கு எதிரான தன்மைகளில் ஒன்றுதான் குர்ஆனிலும் ஹதீஸிலும் அறியப்படும் நிஃபாக் என்ற தன்மை. நிஃபாக் என்றால் என்ன? இதை நாம் தமிழிலே நயவஞ்சகத்தன்மை என்று அறிகின்றோம். அதாவது, உள்ளத்தில் ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியில் ஒன்றை வெளிப்படுத்துவது. உள்ளத்தில் ஒன்று இருக்கும், ஆனால் அதை மறைத்து விடுவது. வெளியிலே சொல்லும் பொழுது, வெளியிலே காண்பிக்கும் போது உள்ளத்தில் இருக்கக்கூடிய தன்மைக்கு மாற்றமான தன்மையை வெளிப்படுத்துவது. இதனை நிஃபாக் என்று சொல்லப்படும். இஸ்லாமிய மார்க்கத்திலே குர்ஆனுடைய மொழியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மொழியிலே இந்த நிஃபாக் என்பது இரண்டு அர்த்தங்களிலே கையாளப்பட்டிருக்கிறது. ஒன்று, யார் ஒருவர் தன்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இறை நிராகரிப்பை மறைத்துக் கொண்டு உள்ளத்திலே அல்லாஹுவை மறுக்கிறார், உள்ளத்திலே தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுக்கிறார், உள்ளத்திலே அல்லாஹுவை வெறுக்கிறார், அல்லாஹுடைய தூதர் ஹபீப் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுக்கிறார், அல்லது அல்லாஹுடைய மார்க்கத்தை வெறுக்கிறார், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா என்ற அழகிய வழிமுறையை, அழகிய ஒழுக்கங்களை வெறுக்கிறார் உள்ளத்திலே. ஆனால் செயலிலே அவர் வெளிப்படுத்தும் பொழுது, நம்பிக்கையாளர்கள் செய்வது போன்று, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மூமின்கள் செய்வது போன்று எல்லா காரியங்களையும் அவர் செய்கிறார். இவரை குர்ஆனும் நபிமொழியும் முனாஃபிக் என்பதாக நமக்கு அடையாளம் காட்டுகின்றது. யார் ஒருவர் உள்ளத்திலே இப்படி தவறான எண்ணங்களை மறைத்து வைத்துக் கொண்டு, தவறான கொள்கைகளை மறைத்து வைத்துக் கொண்டு, அதற்கு மாற்றமாக நாவின் மூலமாக நாங்களும் நம்பிக்கை கொண்டோம், நாங்களும் மறுமையை ஏற்றுக்கொள்கிறோம், நாங்களும் இந்த நபியை பின்பற்றுகிறோம் என்று யார் சொல்கிறார்களோ, இவர்களை எல்லாம் அல்லாஹு தஆலா தன்னுடைய புத்தகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சுன்னாவிலே முனாஃபிக் என்ற பெயரை கொண்டு அழைக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இரண்டாவது வகை நிஃபாக்கினுடைய இரண்டாவது வகை என்னவென்றால், உள்ளத்திலே ஈமான் இருக்கும், ஆனால் செயல்பாடுகள்,
உள்ளத்திலே ஈமான் இருக்கும், ஆனால் அந்த ஈமான் பலவீனமாக இருக்கும் காரணத்தால் அவருடைய செயல்பாடுகள் உண்மையான முனாஃபிக்குகள், அதாவது உள்ளத்திலே குஃப்ரை வைத்துக் கொண்டு வெளியிலே ஈமானை வெளிப்படுத்தக்கூடிய உண்மையான நயவஞ்சகர்களுடைய செயலை போன்று இவர்களும் செய்வார்கள். முந்தியதற்கு நிஃபாக் ஆகதி, அதாவது கொள்கையில் ஏற்படக்கூடிய நிஃபாக் என்று சொல்வார்கள். இரண்டாவதற்கு செயலில் ஏற்படக்கூடிய நிஃபாக் என்று சொல்வார்கள். முந்தி வகையான நிஃபாக், அதாவது ஒருத்தருடைய உள்ளத்திலேயே நயவஞ்சகம் இருக்கும் என்று சொன்னால், ஒருத்தருடைய உள்ளத்திலேயே நயவஞ்சகம் இருக்கும் என்றால் இவர் அல்லாஹ்வுடைய பார்வையிலே மிக மோசமான இறை நிராகரிப்பாளரின் பட்டியலிலே சேர்க்கப்படுவார். இவருக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை மற்ற காஃபிர்களுக்கு, ஏனைய முஷிரிக்குகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனையை விட பயங்கரமான தண்டனை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. யார் செயலிலே முனாஃபிக்காக இருக்கிறார்களோ, உள்ளத்திலே கொள்கையிலே முனாஃபிக்காக இல்லை, செயலிலே முனாஃபிக்காக இருக்கின்றார்களோ அவர்களுடைய செயலுக்கு ஏற்ப நாளை மறுமையிலே இவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். கொள்கையிலே நிஃபாக் இருந்தால் இவர்கள் ஒரு காலம் சொர்க்கம் செல்ல முடியாது. நாளை மறுமையிலே இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்க மாட்டான், நிரந்தர நரகவாதி என்று யாரையெல்லாம் அல்லாஹ் தபாரக வ தஆலா பட்டியலிட்டு இருக்கின்றானோ, முஷ்ரிக்குகள், காஃபிர்கள், யூதர்கள், நசரானிகள், மஜூசிகள், இவர்களுடைய பட்டியலிலே இவர்களும் சேர்க்கப்படுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்குரிய தண்டனையை குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். அதிலும் குறிப்பாக சூரா அன்-நிசா 4வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுடைய பல தன்மைகளை, இவர்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் துரோகம் செய்தார்கள், அநியாயம் செய்தார்கள், இந்த சமுதாயத்திற்கு வஞ்சகம் செய்தார்கள், இவர்களுடைய தன்மைகள் என்ன, இவர்களுடைய முடிவு என்ன என்பதாக மிக விரிவாக பேசுகின்றான். அந்த சூரா அன்-நிசாவில் மட்டும் பல தண்டனைகளை, பல இவர்களுடைய கெட்ட முடிவுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். உதாரணத்திற்கு பாருங்கள், 4வது அத்தியாயம் சூரா அன்-நிசாவுடைய 138வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், பஷ்ஷிரில் முனாஃபிகீன் பிஅன்ன லஹும் அஸாபன் அலீமா. நபியே, நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். எப்படி அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான் பாருங்கள், நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். யாருக்கு? முனாஃபிக்குகளுக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குத்தலாகவும், அவர்கள் எப்படி அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களையும் பரிகாசம் செய்கிறார்களோ, அவர்களுடைய பரிகாசத்திற்கு, அவர்களுடைய நக்கலுக்கும் கிண்டலுக்கும் கேளிக்கைக்கும் பதில் சொல்லும் விதமாக அல்லாஹ்வும் அவர்களை பரிகாசம் செய்து சொல்லுகின்றான், நபியே முனாஃபிக்குகளுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். எத்தகைய நற்செய்தி? அவர்களுக்கு நிச்சயமாக நோவினை தரும், சங்கடம் தரும், வேதனை தரும் தண்டனை உண்டு என்று. எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கின்றான், நபியே இந்த செய்தியை அவர்களுக்கு நற்செய்தியாக சொல்லுங்கள். இந்த உலகத்திலே அவர்கள் எப்படி அல்லாஹ்வை வஞ்சிக்க கருதுகிறார்கள், நம்பிக்கையாளர்களை வஞ்சிக்க கருதுகிறார்கள், மூமின்களுடனே கலந்து கொண்டு இந்த மார்க்கத்திலே குழப்பங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய இந்த செயல்களுக்கெல்லாம் நாளை மறுமையிலே உங்களை நோவினை தரும் வேதனை தண்டனை உண்டு என்று நற்செய்தியை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், இதே சூரா அன்-நிசா 4வது அத்தியாயத்தினுடைய 140வது வசனத்திலே, இன்னல்லாஹ் ஜாமிஉல் முனாஃபிகீன் வல் காஃபிரீன ஃபீ ஜஹன்னம ஜமீஆ. நிச்சயமாக அல்லாஹ் முனாஃபிக் நயவஞ்சகர்களையும் காஃபிர்களையும் நரகத்திலே ஒன்று சேர்த்து விடுவான். இந்த உலகத்திலே காஃபிர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள், அவர்கள் பள்ளிக்கு தொழ வருவது கிடையாது, அவர்கள் முஸ்லிம்களை வெறுப்பது வெளிப்படையாக காணப்படும், எனவே அவர்களை எதிரிகள் என்று நாம் அடையாளம் கண்டு கொள்வது, அவர்கள் நமக்கு பகைவர்கள் என்று இனம் கண்டு கொள்வது நமக்கு எளிதானது. ஆனால் முனாஃபிக்குகள் நமக்குள்ளே ஊடுருவி கொண்டு நம்மை போன்ற செயல்களை செய்து கொண்டு அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் மறுக்கக்கூடியவர்கள், தூதரை ஏளனமாக பேசுபவர்கள், தூதரின் தூதரின் சுன்னாக்களை ஏளனமாக பேசுபவர்கள், இவர்களை அடையாளம் கண்டுகொள்வது மிக சிரமமானது அதிகமானவர்களுக்கு. அல்லாஹு தஆலா எனவேதான் சொல்லுகின்றான், இந்த உலகத்திலே அவர்கள் முஸ்லிம்களுடன் சேர்ந்திருந்தாலும் நாளை மறுமையிலே அவர்களை பிரித்து காஃபிர்களுடனே ஜஹன்னமுடைய நெருப்பிலே நான் ஒன்று சேர்த்து விடுவேன். இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் முனாஃபிக்குகளையும் காஃபிர்களையும் ஜஹன்னமுடைய நெருப்பிலே ஒன்று சேர்த்து விடுவான். நாளை மறுமையில் இந்த முனாஃபிக்குகள் தங்கக்கூடிய இடம், காஃபிர்களுக்கு எது தங்கக்கூடிய இடமோ அதுதான். இவர்கள் மூமின்களுடனே சொர்க்கத்திற்கு சேர மாட்டார்கள். அது மட்டுமா, நரகத்திலே பல படித்தரங்கள் இருக்கின்றன, நரக நெருப்பிலே பல படித்தரங்கள் இருக்கின்றன. அந்த படித்தரங்களிலே கடைசி தரமாகிய எங்கே நரக நெருப்பு கொழுந்து விட்டு எரிக்கப்படுமோ, எந்த இடத்திலிருந்து நரக நெருப்பு ஆரம்பிக்குமோ, அதிக உஷ்ணமுள்ள உடம்புகளை சுட்டெரிக்கக்கூடிய அதிகமாக வேதனை நிரம்பிய அடித்தளத்திலே அவர்களை நான் சேர்ப்பேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முனாஃபிக்குகளை பற்றி சொல்லுகின்றான். நான்காவது அத்தியாயத்தினுடைய 145வது வசனம், இன்னல் முனாஃபிகீன் ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன்னார். நிச்சயமாக திட்டவட்டமாக நயவஞ்சகர்கள் நரகத்தினுடைய கடைசி தரத்திலே, அடித்தரத்திலே, ஆழ் தரத்திலே இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு சொல்லக்கூடிய இந்த வேதனையை, இந்த தண்டனையை நான் அவர்களுக்கு கொடுக்கும் வாக்கு என்பதாகவும் சொல்லுகின்றான். 9வது அத்தியாயம் சூரா தௌபாவுடைய 68வது வசனத்திலே சொல்லுகின்றான்,
வஅதல்லாஹுல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத் வல் குஃபார நார ஜஹன்னம்.
நயவஞ்சகமுடைய ஆண்கள், நயவஞ்சக தன்மையுடைய பெண்கள், அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய காஃபிர்கள், இவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜஹன்னமுடைய, ஜஹன்னம் என்ற நரகத்தினுடைய நெருப்பை வாக்களிக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வாக்குக்கு மாறு செய்ய மாட்டான். இத்தகைய தண்டனைகள் யாருக்கு உண்டு? நயவஞ்சக தன்மை உள்ளவர்களுக்கு உண்டு. அன்புக்குரியவர்களே, பல விஷயங்கள் நயவஞ்சகம் உள்ளத்தை சார்ந்ததாக, கொள்கையை சார்ந்ததாக இருக்கும். யாருடைய நயவஞ்சகம் கொள்கை சார்ந்ததாக இருக்குமோ அவர்களுக்கு இந்த எல்லா தண்டனைகளும், இந்த எல்லா எச்சரிக்கைகளும் பொருந்தும். கொள்கையிலே நயவஞ்சகம் ஏற்பட்டால் அந்த நிலையிலே அவர் தௌபா செய்யாமல், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்காமல் இறந்து விட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. யார் கொள்கையிலே நயவஞ்சகம் உள்ளவர்களாக, கொள்கையிலே நயவஞ்சகம் என்று சொன்னால், முன்பு நாம் கூறியது போன்று அல்லாஹுவை பரிகாசம் செய்வது, அல்லாஹுடைய மார்க்கத்தை பரிகாசம் செய்வது, ரசூலை பரிகாசம் செய்வது, ரசூலுடைய மார்க்கத்தை சுன்னாவை பரிகாசம் செய்வது, அல்லது உள்ளத்தால் அல்லாஹுவை மறுப்பது, உள்ளத்தால் ரசூலை மறுப்பது, அல்லது மறுமையை மறுப்பது, இப்படி மார்க்கத்திலே உண்மை என்று உறுதி செய்யப்பட்ட எந்த அடிப்படைகளை உள்ளத்தால் மறுத்துவிட்டு தன்னுடைய நாவால் அதை ஏற்றுக்கொண்டோம் என்று வெளிப்படுத்துவது, இது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நிஃபாக், நயவஞ்சக தன்மை. இந்த தன்மைக்காக அவர் வருந்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கவில்லை என்றால், இந்த தவறை அவர் திருத்திக் கொண்டு தன்னுடைய உள்ளத்திலே உண்மையான ஈமானை எடுத்துக் கொள்ளவில்லை என்றால், இதே நிலையிலே இவர் மரணித்து விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரந்தர நரகவாதிகளிலே இவரை சேர்த்து விடுவான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. யாருடைய செயல்பாடுகளிலே நயவஞ்சக தன்மை வந்துவிடுமோ, முனாஃபிக்குகளுடைய தன்மைகள் யாரிடத்திலே பெற்றுக் கொள்ளப்படுமோ, ஆனால் உள்ளத்திலே அவரிடத்திலே அந்த தன்மைகளை வேண்டும் என்று அவர் செய்யவில்லை, உள்ளத்திலே அல்லாஹுவை மறுக்கவில்லை, மறுமையை மறுக்கவில்லை, இவர்களும் மிகப்பெரிய எச்சரிக்கைக்கு உரியவர்கள். நாளை மறுமையிலே அல்லாஹுவின் தண்டனைக்கு உரியவர்கள். ஆனால் நிரந்தரமாக வேதனை செய்யப்பட மாட்டார்கள். இவர்களுடைய தண்டனையை அனுபவித்ததற்கு பிறகு அல்லாஹ் எப்போது நாடுகின்றானோ அப்போது சுத்தப்படுத்தப்பட்டு இவர்கள் சொர்க்கத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். அன்பிற்குரியவர்களே, நம்மிலே பலருக்கு ஷிர்கை பற்றி வேண்டுமானால் ஓரளவுக்கு எச்சரிக்கை அச்சம் இருக்கலாம். குஃபுர், வெளிப்படையாக அல்லாஹ்வை நிராகரிப்பதை பற்றி வேண்டுமானால் ஓரளவிற்கு எச்சரிக்கை இருக்கலாம். ஆனால் இந்த மூன்றாவது ஒரு தன்மை இருக்கின்றதல்லவா, குர்ஆனிலும் நபிமொழியிலும் கடுமையாக எச்சரிக்கை செய்யப்பட்ட, வன்மையாக அறிவுறுத்தப்பட்ட இந்த நிஃபாக்கை பற்றி நம்மிலே வெகு சொற்பமானவர்கள்தான் தங்களுடைய உள்ளத்தை இதிலிருந்து பாதுகாப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். இந்த தன்மையினுடைய கடுமையை, இந்த தன்மையினுடைய கோர தன்மையை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். நம்மிலே பலர் இது விஷயத்திலே காட்டக்கூடிய அலட்சியம் இருக்கிறதே, மிக சாதாரணமானதல்ல. ஆனால் அன்பிற்குரியவர்களே, யார் உண்மையான நம்பிக்கையாளர்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றார்கள் என்று குர்ஆனிலும் நபிமொழியிலும் நற்சான்று வழங்கப்பட்டதோ, அந்த நன்மக்கள், அந்த மேன்மக்கள் தங்களுடைய உள்ளத்திலே எப்போதும் இந்த பயத்தை கொண்டிருந்தார்கள். தங்களுடைய இறை நம்பிக்கையிலே இந்த நிஃபாக் கலந்துவிடக்கூடாது, நயவஞ்சக தன்மை கலந்துவிடக்கூடாது, தங்களுடைய செயல்களிலே நயவஞ்சக தன்மை கலந்துவிடக்கூடாது என்ற பயம் அவர்களுடைய உள்ளத்திலே பசுமையாக இருந்தது. அப்படி பசுமையாக இருந்த காரணத்தால் தான் அவர்களுடைய சொல், அவர்களுடைய செயல், அவர்களுடைய குணங்கள், அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய கிதாபிற்கு ஏற்ப, நபியினுடைய வழிமுறைக்கு ஏற்ப அமைந்திருந்தது. நம்மிலே பலருக்கு இந்த அச்சம் இல்லாத காரணத்தால் அவர்கள் சர்வசாதாரணமாக முனாஃபிக்குகளுடைய செயல்களிலே விழுந்து விடுகின்றார்கள், முனாஃபிக்குகளுடைய பண்புகளிலே விழுந்து விடுகின்றார்கள். அந்த நிஃபாக் அவர்களது உள்ளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக துருவாக ஏறி ஏறி அவர்களுடைய ஈமானை ஒரு வேளையிலே, ஒரு சமயத்திலே முழுமையாக அரித்து, முழுமையாக நாசப்படுத்தி, முழுமையாக அழித்து, முழுமையான நிஃபாக், முழுமையான முனாஃபிக்காக அவரை மாற்றிவிடுகின்றது அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே இந்த நிஃபாக்குடைய தன்மைகள் என்ன என்பதை அறிந்து, அந்த தன்மைகளிலிருந்து நம்முடைய ஈமானை, நம்முடைய அமல்களை, நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சஹாபாக்களை பற்றி படித்து பாருங்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அபி முலைகா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற மிக பிரசித்தி பெற்ற தாபிஈ சொல்லுகின்றார்கள், நான் 30 நபித்தோழர்களிடத்திலே கல்வி படித்திருக்கிறேன். எத்தகைய பாக்கியம் பெற்றவர்கள், 30 நபித்தோழர்களிடத்திலே கல்வி படித்திருக்கின்றேன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலிருந்து, ஒரு நபித்தோழரை கண்ணால் பார்ப்பதே அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு உரிய செயல் என்று நாம் அறிய வரும் பொழுது, அப்துல் ரஹ்மான் இப்னு அபி முலைகா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 30 சஹாபாக்களிடத்திலே கல்வி பயின்றிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய நூலிலே பதிவு செய்கின்றார்கள். நல்லோருடைய வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்வது தீயவர்களுக்கு வேண்டுமானால் வேண்டாத காரியமாக இருக்கலாம். நல்லோர் நல்லோருடைய வாழ்க்கையை அறிந்து கொள்வது ஈமானாக, இறை நம்பிக்கையாக, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பொருத்தமான செயலாக பார்ப்பார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கின்றார்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அபி முலைகா கூறும் இந்த கூற்றை சொல்லுகின்றார்கள், நான் 30 நபித்தோழர்களிடத்திலே கல்வி படித்திருக்கிறேன். அவர்களிலே ஒவ்வொருவரும், அவர்களில் ஒவ்வொருவரும் தங்களுடைய இறை நம்பிக்கையில் நிஃபாக் கலந்துவிடுமோ என்ற பயத்தை கொண்டிருந்தார்கள். எப்படிப்பட்ட வாசகம் பாருங்கள். 30 நபித்தோழர்களிடத்திலே நான் கல்வி படித்திருக்கிறேன். அந்த ஒவ்வொரு தோழரும் தன்னுடைய ஈமானின், தன்னுடைய இறை நம்பிக்கையில் நயவஞ்சக தன்மை கலந்துவிடுமோ என்ற அச்சத்தை கொண்டிருந்தார்கள். காரணம் என்ன? அவர்களிடத்திலே ஈமான் இருந்தது, எனவேதான் அந்த ஈமான் தவறிவிடக்கூடாது, அந்த ஈமானிலே கலங்கம் ஏற்படக்கூடாது என்று பயந்தார்கள். ஈமான் இருப்பவர்கள் தானே அவர் அந்த ஈமானை பற்றி பயப்பட போகிறார்கள். யாருக்கு மடியிலே கனம் இருக்குமோ அவர்களுக்கு தான் பயம் இருக்கும். யார் அல்லாஹுவை நம்புகிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹுவை பயப்படுவார்கள். யார் நபியை ஏற்றார்களோ அவர்கள் தான் நபியின் மீது அன்பு வைப்பார்கள், நபியின் சுன்னாவை பின்பற்றுவார்கள். யாருக்கு அல்லாஹுவின் மீது, மறுமையின் மீது அச்சம் இருக்குமோ அவர்களுடைய தன்மை. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், நான் 70 சஹாபாக்களிடத்திலே கல்வி படித்திருக்கிறேன். இவர்களை விட மூத்தவர் 70 சஹாபாக்களை பார்த்திருக்கிறேன், அவர்களிடத்திலே அமர்ந்திருக்கிறேன், அவர்களிடத்திலே கல்வி படித்திருக்கிறேன். அவர்கள் அனைவரும் இது போன்றுதான் தங்களுடைய இறை நம்பிக்கையிலே நிஃபாக் என்ற அந்த கொடிய விஷம் கலந்து விடுவதை பயந்து கொண்டிருந்தார்கள். யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட மறதியிலே, அலட்சியத்திலே நம்முடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து பார்த்திருக்கிறோமா, சுத்தமான ஈமானும் சுத்தமான ஈமானிய செயல்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று? எத்துணை தன்மைகளை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முனாஃபிக்குகளுக்கு உரியன என்ற அடையாளம் காட்டியிருக்கின்றார்களோ, அந்த தன்மைகளில் எத்துணை தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மலிந்திருக்கின்றன பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சூரத்து தௌபாவிலே 67 வசனத்திலே நயவஞ்சகர்களுடைய அடையாளங்கள் என்று குறிப்பிடுகின்றான், அல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத் பஅதுஹும் மின் பஅத் யஅமுரூன பில் முன்கர் வயன்ஹவுன அனில் மஅரூஃப் வயக்பிதூன
يقبضون أيديهم نسوا الله فنسيهم إن المنافقين هم الفاسقون.
நயவஞ்சக தன்மையுடைய ஆண்கள், நயவஞ்சக தன்மையுடைய பெண்கள், இவர்கள் தங்களுக்குள் உற்ற நண்பர்களாக இருப்பார்கள், தோழர்களாக இருப்பார்கள். நல்லோர் நல்லோரிடத்திலே நட்பு வைப்பார்கள், தீயோர் தீயோரிடத்திலே நட்பு வைப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், பாவிகள் தங்களுக்குள் நண்பர்களாக இருப்பார்கள். அப்போதுதான் பாவத்தை அதிகமாக செய்ய முடியும், பாவத்தை எப்படியெல்லாம் செய்யலாம் என்ற ஐடியாக்களை உருவாக்க முடியும். அல்லாஹ் சொல்கின்றான், முனாஃபிக்குகள் இவர்கள் ஆண்களாயினும் சரி பெண்களாயினும் சரி தங்களுக்குள்ளே உற்ற நண்பர்களாக தோழர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய தன்மைகள் என்ன? ஒன்று, இவர்கள் பாவத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள், தீமையை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள், கெட்டதை மக்களுக்கு மத்தியிலே பரப்புவார்கள் என்று பாருங்க. நம்மிலே எத்துணை பேர் இந்த தன்மையை உடையவர்களாக இருக்கிறார்கள். இவர் தீய இடங்களுக்கு செல்வது மட்டுமல்ல, சினிமாக்களுக்கும் அசிங்கங்களுக்கும் செல்வது மட்டுமல்ல, இவர் தன்னுடனே பலரையும் அழைத்துக் கொண்டு செல்கின்றார், அதை காட்டுகின்றார், அதை மக்களுக்கு மத்தியிலே பரப்புவதற்காக முயற்சி செய்கிறார். இது யாருடைய தன்மை? பாவிகள் முனாஃபிக்குகளுடைய தன்மை. யஅமுரூன பில் முன்கர், அவர்கள் தீமையை மக்களுக்கு ஏவுவார்கள், தீமை செய்யும்படி மக்களை தூண்டுவார்கள். வயன்ஹவுன அனில் மஅரூஃப், இரண்டாவது நன்மை செய்வதை தடுப்பார்கள், நன்மை செய்வதை, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடப்பதை, உண்மை முஸ்லிமாக வாழ்வதை, ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவதை அவர்கள் தடுப்பார்கள். நம்மிலே தாடி வைப்பதை தடுக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர், கரண்டை காலுக்கு மேல் தங்களுடைய ஆடைகளை உயர்த்துபவர்களை தடுக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர், இன்னும் எத்தனையோ மார்க்க விஷயங்களை, அல்லாஹ்வுடைய வரம்புகளை, இன்னும் ரசூலுடைய சுன்னத்துகளை பேணக்கூடிய மக்களை, இவற்றையெல்லாம் நீங்கள் பின்பற்றுகிறீர்களே, இந்த வயதிலே உங்களுக்கு என்ன அவசரம் என்று தடுக்கக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர், தடுக்கக்கூடிய சமுதாய தலைவர்கள் எத்தனை பேர் சிந்தித்து பாருங்கள். இது யாருடைய தன்மை? அல்லாஹ் சொல்கின்றான், முனாஃபிக்குகளுடைய தன்மை. முனாஃபிக்குகள் யார்? அவர்கள்தான் பாவங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள், தீமைகளிலிருந்து பாவங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள், தீமைகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள், நன்மைகள் செய்வதற்கு தடையாக இருப்பார்கள். இன்று யாரெல்லாம் எந்த விதத்திலே இந்த மார்க்கம் அங்கீகரித்த, இந்த மார்க்கத்திலே சொல்லப்பட்ட ஒரு நன்மை, அது சிறியதாயினும் சரி பெரியதாயினும் சரி எந்த ஒரு விதத்திலும் சரி மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருந்தால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை என்று தெளிவான நபிமொழியை கொண்டு, தெளிவான ஆதாரமிக்க ஹதீஸை கொண்டு அது பதிவு செய்யப்பட்டிருந்து அதை ஒருவர் ஏற்று நடக்கும் பொழுது, அதை பரிகாசம் செய்தாலோ அதை தடுத்தாலோ அவர்கள் இந்த பட்டியலிலே வருவார்கள். அடுத்து மூன்றாவது தன்மையாக அல்லாஹ் சொல்கிறான், தங்களுடைய கரங்களை அவர்கள் முடக்கிக் கொள்வார்கள், தடுத்துக் கொள்வார்கள். என்ன பொருள்? அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வதை விட்டு தாங்கள் சம்பாதித்த செல்வங்களை இந்த மார்க்கம் பரப்பப்பட வேண்டும், இந்த மார்க்கம் உயர்த்தப்பட வேண்டும், அழைப்பு பணிகள் நடக்கப்பட வேண்டும், ஏழைகளுக்கு உதவிகள் சென்று சேர வேண்டும், கைம்பெண்களுக்கு உதவிகள் சென்று சேர வேண்டும், இன்னும் இந்த உலகத்திலே யாரெல்லாம் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு செலவு செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான் அல்லவா, அந்த நல்ல வழிகளிலே செலவு செய்யாமல் தங்களுடைய கரங்களை யார் தடுத்துக் கொள்கிறார்களோ இவர்கள் முனாஃபிக்குகள். எத்தனை தன்மைகளை அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். ஒன்று, அவர்கள் மக்களுக்கு பாவங்களை ஏவுவார்கள். இரண்டாவது, நன்மை செய்வதை விட்டு மக்களை தடுப்பார்கள். மூன்றாவது, அவர்கள் தங்களுடைய கைகளை செலவு செய்யாமல் தடுத்துக் கொள்வார்கள். யார் தானும் செலவு செய்யாமல் மக்களை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமல் தடுக்கின்றாரோ, ஒருவர் செலவு செய்கிறார், ஒருவர் நல்ல காரியங்களிலே தன்னுடைய செல்வத்தை வாரி வழங்குகிறார், இவரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், மலக்குகள் இவருக்காக துஆ செய்கிறார்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும், யா அல்லாஹ், அல்லாஹும்மா அஅதி முன்ஃபிகன் கலஃபா, யா அல்லாஹ், உன்னுடைய பாதையிலே செலவு செய்பவர்களுக்கு நீ நல்ல பஹரத்தை கொடு. அல்லாஹ் சொல்லுகின்றான் அவனுடைய புத்தகத்திலே, வமா ஆதைதும் மின் ஜகாத்தின் துரிதுன பிஹி வஜ்ஹல்லாஹ் ஃபௌலாயிக ஹுமுல் முஃஇஃபூன். யார் அல்லாஹ் கடமையாக்கிய ஜகாத்தை அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி கொடுக்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய செல்வத்தை பன்மடங்காக பெருக்கிக் கொள்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு நமக்கு வாக்களிக்கின்றார் பாருங்கள். யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், அல்லாஹ் வட்டி அழிக்கின்றான், தர்மத்தை வளர்க்கின்றான். ஷைத்தானுடைய வேலை மக்களுக்கு நல்ல நல்ல வழிகளிலே அவர்கள் செலவு செய்யும் பொழுது அவர்களுக்கு வறுமையை கொண்டு அச்சுறுத்துவது. அன்பிற்குரியவர்களே, இந்த முனாஃபிக்குகளுடைய தன்மையை நாம் பயந்து கொள்ள வேண்டும், இவற்றை விட்டு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் முனாஃபிகீன் ஹுமுல் ஃபாஸிகூன், நயவஞ்சக தன்மை உடையவர்கள் இவர்கள் பெரும் பாவிகள், சாதாரணமான குற்றவாளிகள் அல்ல. இன்னல் முனாஃபிகீன் ஹுமுல் ஃபாஸிகூன், இந்த மூன்று தன்மைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறிவிட்டு இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பேர் என்ன? ஃபாஸிக், பெரும் பாவிகள். அன்பிற்குரியவர்களே, இந்த வசனத்தின் இறுதியிலே நான்காவது ஒரு தன்மையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அது என்ன? நஸியஹுமுல்லாஹ், நஸுல்லாஹ் ஃபனஸியஹும், இவர்கள் அல்லாஹ்வை மறந்திருப்பார்கள், இவர்கள் அல்லாஹ்வை மறந்திருப்பார்கள். எனவே அல்லாஹ்வும் தனது கருணையிலே இவர்களை மறந்து விட்டான். அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது கருணையிலிருந்து இவர்களை ஒதுக்கி விடுவான். அல்லாஹ்வை மறந்து வாழ்வது, இது முனாஃபிக்குகளுடைய மிகப்பெரிய தன்மை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா அன்-நிசாவுடைய 142வது வசனத்திலே மிக தெளிவாக சொல்லுகின்றான். இன்னல் முனாஃபிகீன் யுகாதிஊனல்லாஹ் வஹுவ காதிஊஹும் வஇதா காமு இலஸ் ஸலாத்தி قاموا كسالا يراؤون الناس ولا يذكرون الله الا قليلا. அல்லாஹ் சொல்கின்றான், நயவஞ்சக தன்மை உடையவர்கள் இவர்கள் அல்லாஹுவை ஏமாற்ற பார்க்கிறார்கள், அல்லாஹுவை வஞ்சிக்க பார்க்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், யாரால் முடியும்? அந்த ரப்புல் ஆலமீனை யார் உள்ளங்களின் ரகசியங்களை அறிந்து வைத்திருக்கிறானோ, கண்களின் கடை கண்கள் செய்யும் ரகசியத்தையும் அறிந்து வைத்திருக்கிறானோ, எந்த ஒன்றும் எந்த இறைவனுக்கு முன்பு மறையாதோ, அந்த இறைவனை இவர்கள் வஞ்சிக்க கருதுகிறார்கள், ஏமாற்ற கருதுகிறார்கள். இருளின் இருளில், இரவின் இருளில் இருப்பதையும் அவன் அறிந்திருக்கிறான், கடலின் ஆழத்தில் உள்ளதையும் அவன் அறிந்திருக்கிறான், வானத்தில் மறைந்திருப்பதையும் அவன் அறிந்திருக்கிறான், பாறைக்குள் ஒளிந்திருப்பதையும் அவன் அறிந்திருக்கிறான். இப்படி அவனுடைய அறிவு விசாலமாக இருக்க, அவனுடைய அறிவு வியாபித்திருக்க, நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, இனி நடக்க இருப்பது, இவை அனைத்தையும் தெளிவாக ஒரே நிலையில் சமமாக அறிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனை இவர்கள் ஏமாற்ற நினைக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அந்த அல்லாஹ் இவர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான், இவர்களுடைய வஞ்சனைக்கு அல்லாஹ் தண்டனை கொடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று குறிப்பிட்டு விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அடையாளத்தை பாருங்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அடையாளத்திலிருந்து நம்மை சுத்தப்படுத்துவானாக, நமது சமூகத்தை பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொல்கிறான், முனாஃபிக்குகளுடைய அடையாளங்கள், அவர்கள் தொழுகைக்கு வந்தால் சோம்பேறிகளாக வருவார்கள், அலட்சியமாக வருவார்கள், கவனக்குறைவாக வருவார்கள், வேண்டா வெறுப்புடனே வருவார்கள். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள், இந்த தொழுகையை எப்படி நாம் கடைபிடிக்க வேண்டும், இந்த தொழுகையிலே எப்படி நாம் நம்முடைய ஆர்வத்தை வெளிப்படுத்த வேண்டும், நம்முடைய ஆசையை வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய உடல் மட்டும் ருகூ சுஜூதிலே ஈடுபட்டால் போதாது, நம்முடைய நாவு மட்டும் குர்ஆனை ஓதுவதிலே ஈடுபட்டால் போதாது, நம்முடைய உள்ளமும் ஈடுபட வேண்டும். உள்ளமும் உறுப்புகளும் சேர்ந்து நிறைவேற்றப்படக்கூடிய உயர்ந்த உன்னதமான வணக்கம் தான் இந்த இபாதா என்ற, இந்த சலா என்ற தொழுகை. ஆனால் முனாஃபிக்குகள் எப்படி இந்த தொழுகையை வெறுப்புடனே நிறைவேற்றுவார்கள், அலட்சியத்துடனே நிறைவேற்றுவார்கள், சோம்பேறித்தனத்துடனே நிறைவேற்றுவார்கள். இந்த தன்மை நம்மிலே எத்தனை பேரிடத்திலே காணப்படுகிறது, அல்லாஹ் சீர்திருத்தம் செய்வானாக. இதை மிக அலட்சியமாக எடுத்துக் கொள்கிறார்கள், நாம் தான் தொழுகிறோமே, தொழுகையை விடவில்லையே, ஏதோ ஒரு வகையிலே தொழுது விடுகிறோமே என்று எண்ணுகிறார்களே, இவர்கள் தங்களை தாங்களே திருப்திப்படுத்திக் கொள்கின்றார்கள். ஆனால் அன்பிற்குரியவர்களே, இவர்களை பற்றித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், இவர்கள் முனாஃபிக்குகளுடைய பண்புடையவர்கள். முனாஃபிக்குகளுடைய பண்பு, அவர்கள் தான் தொழும் பொழுது அலட்சியமாக அந்த தொழுகைக்கு வருவார்கள், கவனக்குறைவாக வருவார்கள். யார் தங்களுடைய தொழுகைகளை மறந்திருக்கிறார்களோ, அதனுடைய நேரங்களை, அதனுடைய ஒழுக்கங்களை, அதனுடைய சட்டங்களை மறந்திருக்கிறார்களோ, அலட்சியம் செய்கிறார்களோ, அத்தகைய தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அவர்கள் யார்? இந்த முனாஃபிக்குகள். அவர்களுடைய தன்மையிலே இருப்பவர்கள். இன்று நம்மிலே எத்தனை பேர் தன்னுடைய உது செய்வதை எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செய்தார்கள், தொழுகைக்கு உது செய்வதை இதுவரை சரியான ஒரு ஆசிரியரை கொண்டு அல்லது சரியான ஒரு நூலை கொண்டு கற்றிருக்கிறார்களா? அந்த உதுவின் முறையை திருத்தி இருக்கிறார்களா? தான் தொழக்கூடிய தொழுகை சரியான தொழுகைதான் என்பதை ஒரு சரியான அறிஞரிடத்திலே சென்று திருத்தி இருக்கிறார்களா? அல்லது ஒரு சரியான ஆதாரமிக்க நூலை படித்து தன்னுடைய ஒவ்வொரு செயலையும் அதற்கு ஏற்ப அமைத்திருக்கிறார்களா? யோசித்து பாருங்கள். ஏதோ காலங்காலமாக கூட்டமாக வந்து பள்ளியிலே தொழுகிறார்கள், தொழுவதை பார்த்தோம், அப்படியே நாங்களும் தொழுகிறோம் என்ற அலட்சியம் தானே நம்மிலே பலரிடத்திலே காணப்படுகிறது. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். மேலும் யார் தொழுகையின் நேரங்களை அலட்சியம் செய்கிறார்களோ அவற்றை பற்றி அவர்களுக்கு ஒரு மனதிலே ஒரு கவலை இருப்பது கிடையாது. நினைத்தால் நேரம் கிடைக்கும் பொழுது அல்லது வேலையை விட்டு ஓய்வு கிடைக்கும் பொழுது தொழுது கொள்வார்கள். வேலை அதிகமாக இருந்தால் தொழுகையை தள்ளி போட்டுக் கொள்வார்கள். சில நேரங்களிலே நேரத்தையே தவற விடுவார்கள். சில நேரங்களிலே கடைசி நேரத்திலே தொழுவார்கள். இப்படி எந்த வகையில் தொழுகையில் அலட்சியம் செய்தாலும் சரி, அது முனாஃபிக்குகளுடைய தன்மை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொல்கின்றான், வஇதா காமூ இலஸ் ஸலா காமூ குஸாலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகையின் விஷயத்தை குறித்து நமக்கு பல ஹதீஸ்களிலே எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அன் அபி ஹுரைரத் ரழியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்தலு ஸலாத்தி அலல் முனாஃபிகீன் ஸலாத்துல் இஷா வ ஸலாத்துல் ஃபஜ்ர் வலவ் யஅலமூன மா ஃபீஹிமா லஅதௌஹுமா ஹப்வா. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஸஹீஹ் புகாரியிலே 258வது ஹதீஸாகவும் ஸஹீஹ் முஸ்லிமிலே 651வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நயவஞ்சக தன்மையுடைய முனாஃபிக்குகளுக்கு மிகவும் கஷ்டமான தொழுகை இஷாவுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும். இஷாவுடைய தொழுகையில் ஃபஜ்ருடைய தொழுகையில் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை இவர்கள் அறிந்து கொண்டால், இதற்காக இவர்கள் தங்களுடைய கால்களை தேய்த்துக் கொண்டாவது பள்ளிக்கு வந்து விடுவார்கள். وَلَقَدْ هَمَمْتُ أَنْ آمُرَ الْمُؤَذِّنَ ثُمَّ آمُرَ رَجُلًا يُصَلِّي بِالنَّاسِ ثُمَّ أَنْطَلِقْ مَعِي بِرِجَالٍ مَعَهُمْ حُزْمُ الْحَطَبِ إِلَى قَوْمٍ يَتَخَلَّفُونَ عَنِ الصَّلَاةِ فَأُحْرِقَ عَلَيْهِمْ بُيُوتَهُمْ بِالنَّارِ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒரு முஅத்தினை பள்ளியிலே வாங்க சொல்லி தொழுகை நடத்துவதற்கு நான் ஒருவரை நியமித்ததற்கு பிறகு என்னுடன் நான் பல வாலிபர்களை அழைத்துக் கொண்டு அவர்களுடனே விறகு குவியல்களை விறகு கட்டுகளை எடுத்துக்கொண்டு சென்று யார் பள்ளியிலே தொழுவதை விட்டு விலகி இருக்கிறார்களோ அவர்களை அவர்களுடைய வீடுகளிலே வைத்து எரித்துவிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சுப்ஹானல்லாஹ். எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாஅத் தொழுகையை குறிப்பாக குறிப்பாக இஷாவுடைய தொழுகையை சொல்கின்றார்கள். இந்த தொழுகையை ஜமாஅத்துடனே நிறைவேற்றுவது ஒருவருக்கு சிரமமாக இருக்கும் என்றால் அதிலே அவர் சிரமத்தை உணர்கிறார். அந்த தொழுகைகளுக்கு செல்லும் பொழுது மனதிலே ஆர்வம் அவருக்கு பிறப்பது கிடையாது, உற்சாகம் வருவது கிடையாது. இவற்றிலே இவர் அலட்சியம் செய்கிறார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இவரிடத்திலே முனாஃபிக் நயவஞ்சகர் நிஃபாக்குடைய தன்மை இருக்கின்றது. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், லகத் ரஐதுனா வமா யதகல்லஃபு அனி ஸலாத்தி இல்லா முனாஃபிகுன் கத் உலிம நிஃபாகுஹு அவ் மரீதுன். இந்த ஹதீஸும் ஸஹீஹ் முஸ்லிமிலே 654வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு நீண்ட அறிவிப்பை செய்து கொண்டு வருகிறார்கள். அதிலே சொல்கிறார்கள், நாங்கள் எங்களை பார்த்திருக்கிறோம், லகத் ரஐதுனா நாங்கள் எங்களை பார்த்திருக்கிறோம், எங்களது சமூகத்தை பார்த்திருக்கிறோம். அந்த சமூகத்திலே யார் வெளிப்படையாக முனாஃபிக் என்று அறியப்பட்டு விட்டதோ, யார் வெளிப்படையாக முனாஃபிக் என்று அறியப்பட்டு விட்டதோ அவர்கள்தான் பள்ளியிலே தொழுவதை விட்டு விலகி செல்லுவார்கள், அல்லது வர முடியாத அளவிற்கு நோய் உள்ளவர்கள். இந்த இரண்டு நிலையில் உள்ளவர்களை தவிர பள்ளியில் நடக்கக்கூடிய ஜமாத்துகளை அலட்சியம் செய்ய மாட்டார்கள். ஒன்று, பள்ளியில் நடக்கக்கூடிய ஜமாத்தை அலட்சியம் செய்கிறான் என்று சொன்னால் அவன் முனாஃபிக் என்று அறியப்பட்டிருப்பான், அல்லது அவர் நோயாளி என்று அறியப்பட்டிருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் இந்த தொழுகையின் விஷயத்தில் மிக கவனமாக இருந்தார்கள், மிக எச்சரிக்கையாக இருந்தார்கள். காரணம், இந்த தொழுகை ஒன்றுதான் நம்மை உண்மையான மூமின் அல்லது பலவீனமானவர் என்பதாக பிரித்து காட்டக்கூடிய, அல்லது உண்மையான மூமின் அல்லது ஈமானிலே கோட்டை இருக்கிறது, ஈமானிலே குறை இருக்கிறது என்பதை பிரித்தறிவிக்கக்கூடிய மிக முக்கியமான அடையாளம் என்ற காரணத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கு ஏற்ப இந்த தொழுகையை பேணக்கூடிய நன்மக்களாக நபி தோழர்கள் விளங்கினார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு ஒருமுறை துஹருடைய தொழுகையை தொழுகிறார்கள். மேகமூட்டமான காலம், விரைவாக அசருடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வாங்க சொல்லி அசருடைய தொழுகையை தொழுகிறார்கள். அந்த நேரத்திலே அலா இப்னு அப்துல் ரஹ்மான் என்று அவர்களுடைய மாணவர் கேட்கிறார், தோழர் அவர்களே, நபியின் தோழர்கள் அவர்களே, இப்படி சீக்கிரமாக அசருடைய தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்களே, இப்போதுதானே நேரம் வந்தது, நேரம் வந்த உடனேயே நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுகிறீர்களே. இது பற்றி அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் பணிவிடை செய்த மேன்மைமிக்க நபி தோழர் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட போது அவர்கள் பதில் சொன்னார்கள், என்ன தெரியுமா? தில்க ஸலாத்துல் முனாஃபிகீன், تلك صلاة المنافقين تلك صلاة المنافقين يجلس أحدهم حتى إذا اصفرت الشمس فكانت بين قرني شيطان قام فنقر 4 لا يذكر الله فيها إلا قليلا சொல்லுகின்றார்கள். அது முனாஃபிக்குகளுடைய தொழுகை, அது முனாஃபிக்குகளுடைய தொழுகை, அது முனாஃபிக்குகளுடைய தொழுகை. இப்படி 3 முறை சொன்னார்கள். எது முனாஃபிக்குகளுடைய தொழுகை? அவர்களிலே ஒருவர் அமர்ந்து கொள்கிறார் தன்னுடைய வேலையிலே அல்லது அலட்சியத்திலே அமர்ந்து கொண்டு சூரியன் மறைவதை எதிர்பார்க்கிறார். சூரியன் மஞ்சளித்து மறையும் நேரம் வந்தவுடனே எழுந்து சென்று அவசரம் அவசரமாக காக்கை கொத்துவது போன்று 4 ரக்அத்துகளை கொத்துகிறார். அந்த தொழுகையிலே அவர் அல்லாஹ்வை வெகு சொற்பமாகவே தவிர நினைவு கூறுவது கிடையாது. எப்படிப்பட்ட எச்சரிக்கை பாருங்கள். மார்க்க அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், இது அசருடைய தொழுகையில் மட்டுமல்ல, எல்லா தொழுகையிலும் இந்த ஹதீஸ் பொருத்தமானது. யாரெல்லாம் தொழுகையின் நேரங்களை அலட்சியம் செய்துவிட்டு, தொழுகையின் வக்துகளை பரந்துகளை அலட்சியம் செய்துவிட்டு தங்களுடைய வேலையில இருந்து கொண்டு கவனக்குறைவாக அதை தள்ளி போட்டுக் கொண்டே செல்கின்றார்கள், கடைசியிலே நேரம் முடிகிறது என்று வரும்பொழுது, உதாரணத்திற்கு முகருடைய தொழுகை 12:30 ஆரம்பித்து 3 மணி வரை இருக்கிறது என்று உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால், 2:30 மணி வரை தங்களுடைய வேலையில இருந்து கொண்டே இருப்பார்கள். இந்த 2:30 மணி ஆனவுடனே அவசர அவசரமாக ஒழு செய்துவிட்டு 4 ரக்அத்துகளை அவர்கள் எப்படி தொழுவார்கள்? அவர்களை தொழுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடவில்லை, காக்கை கொத்துவது போன்று 4 ரக்அத்துகளை கொத்துவார்கள். இந்த தொழுகையிலே இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நினைவு இருக்காது. அன்பிற்குரியவர்களே, இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய 4வது அத்தியாயத்திலே சொல்கின்றான். முனாஃபிக்குகளுடைய 2 தன்மைகளை இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒன்று, தொழுகையிலே அவர்கள் அலட்சியம் செய்வது, தொழுகையினுடைய சட்டங்களை தெரியாமல் இருப்பது, தொழுகையினுடைய நேரங்களை புறக்கணிப்பது. 2வதாக அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் அல்லாஹுவை வெகு குறைவாக, வெகு சொற்பமாக நினைவு கூறுவார்கள். ذிக்ர், அல்லாஹ்வுடைய நினைவு இவர்களிடத்தில் வெகு சொற்பமாக இருக்கும். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். ذிக்ர் ذிக்ர் ذிக்ர், நினைவே, அல்லாஹ்வை நினைப்பதே அவர்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்குருல்லாஹ அலா குல்லி அஹ்யானிஹி, தங்களுடைய எல்லா சமயங்களிலும் சந்தர்ப்பங்களிலும் நிலைமைகளிலும் அல்லாஹ்வை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு கூறுபவர்களாக இருந்தார்கள். மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் அஹ்சாபிலே, வஸ்ஸாகிரீன் அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிரத், நம்பிக்கையாளர்கள் மூமின்கள் அல்லாஹ்வை அதிகமாக ذிக்ர் செய்வார்கள். அதிகமாக ذிக்ர் செய்யக்கூடிய பெண்கள் என்று அல்லாஹ் நம்பிக்கையாளர்களை சொல்கின்றான். மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீனா ஆமனு ஸ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, நம்பிக்கையாளர்களே, என்னை நீங்கள் அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள். வஸ்ஸபிஹூ புக்ரதன் வஸீலா, காலையிலும் மாலையிலும் என்னை தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்ற ذிக்ர்களை அதிகப்படுத்துங்கள். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல துலுஇ ஷம்ஸி வ கப்ல குரூபிஹா வ மின் ஆனாயில் லைலி ஃபஸப்பிஹு வ அத்ராஃபன் நஹார், நபியே, அல்லாஹ் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள். சூரியன் உதிப்பதற்கு முன்பு, சூரியன் மறைவதற்கு முன்பு, இரவனுடைய வேலைகளிலே தொழுகைக்கு பின்பு இப்படி அல்லாஹ்வுடைய தஸ்பீஹை நீங்கள் அதிகப்படுத்துங்கள். அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் இரவிலே அதிகமாக அல்லாஹுவை நீண்ட நேரம் தஸ்பீஹ் செய்யுங்கள் என்பதாக. ஒரு மூமின் அல்லாஹுவை எதுக்கு செய்வான்? உணவு அருந்துவதற்கு முன்பு, உணவு அருந்தியதற்கு பின்பு, வீட்டை விட்டு வெளியேறும் போது, வீட்டுக்குள் வரும்பொழுது, தன்னுடைய கடைவீதிக்கு செல்லும் பொழுது, அங்கிருந்து வரும்பொழுது, இப்படி எல்லா நிலைமைகளிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு நமக்கு திக்ரை சொல்லி இருக்கின்றார்கள். இது அல்லாமல் நம்முடைய ஈமானை நாம் பரிசுத்தப்படுத்துவதற்கு, நம்முடைய ஈமானை அதிகப்படுத்துவதற்கு, நம்முடைய அல்லாஹுவின் அன்பை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல திக்ர்களை நமக்கு சொல்லி தருகின்றார்கள். கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிஸான், தகீலத்தானி அலல் மீசான், ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இரண்டு வார்த்தைகள் நாவிலே சொல்வதற்கு இலகுவானவை, நாளை மறுமையிலே தராசு தட்டில் நன்மைகளை கணக்க வைக்கக்கூடியவை, ரஹ்மானுக்கு மிக விருப்பமானவை. ஒன்று சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, இரண்டாவது சுப்ஹானல்லாஹில் அஸீம். இப்படி அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுவது உண்மையான இறை நம்பிக்கை, ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளம். யார் அல்லாஹுவை நினைவு கூறவில்லையோ, அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கவில்லையோ, அவர்கள் நிஃபாக்குடைய தன்மையுடையவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக.